சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 15, 2023. தலைப்ப பிராயச்சித்தம் கோட்பாடு. கோல்டன் உரை. யாக்கோபு. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. தெசலோனிக்கேயர். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து எங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறதென்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீட்டிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து மீகா. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகனபலிகளைக் கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளைக் கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும், என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பகனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? மத்தேயு. இயேசு கூறினார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடி ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சட்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சட்குணராயிருக்க கடவீர்கள். யோவான் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவனல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவனல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். யோவான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படியில்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலேயல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். மத்தேயு விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். லூக்கா கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். ரோமர். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்தவ அறிவியலின் இதயம் மற்றும் ஆன்மாவின் முக்கிய பகுதி அன்பு. பிராயச்சித்தம் என்பது கடவுளுடனான மனிதனின் ஒற்றுமையின் எடுத்துக்காட்டு ஆகும். இதன் மூலம் மனிதன் தெய்வீக உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பை பிரதிபலிக்கிறான். கிறிஸ்துவின் பிராயச்சித்தம் மனிதனை கடவுளுடன் சமரசம் செய்கிறது. கடவுள் மனிதனுடன் அல்ல, ஏனெனில் கிறிஸ்துவின் தெய்வீக கோட்பாடு கடவுள். மேலும் கடவுள் எவ்வாறு தன்னை சாந்தப்படுத்த முடியும்? கிறிஸ்து சத்தியம், அது தன்னை விட உயர்ந்ததாக இல்லை. நீரூற்று அதன் மூலத்தை விட உயர முடியாது. கிறிஸ்து சத்தியம் நித்திய அன்பிலிருந்து பெறப்பட்ட எந்த இயல்பையும் தனக்கே மேலான இயல்பை சமரசப்படுத்த முடியாது. ஆகவே மனிதனை கடவுளுடன் சமரசம் செய்வதே கிறிஸ்துவின் நோக்கமாக இருந்தது. கடவுள் மனிதனுடன் அல்ல. அன்பும் உண்மையும் கடவுளின் உருவம் மற்றும் சாயலுடன் போரிடவில்லை. மனிதன் தெய்வீக அன்பை மீற முடியாது. அதனால் தனக்காக பிராயச்சித்தம். கிறிஸ்து கூட சத்தியத்தை பிழையுடன் சரி செய்ய முடியாது. ஏனென்றால் உண்மையும் பிழையும் சரி செய்ய முடியாதவை. மனிதனுக்கு உண்மையான அன்பின் உணர்வை இயேசுவின் போதனைகளின் தெய்வீக கொள்கையை வழங்குவதன் மூலம் மனிதனை கடவுளுடன் சமரசம் செய்ய இயேசு உதவினார். மேலும் இந்த உண்மையான அன்பின் உணர்வு மனிதனை பொருள், பாவம் மற்றும் மரணம் ஆகியவற்றின் சட்டத்திலிருந்து ஆவியின் சட்டத்தால் மீட்கிறது. தெய்வீக அன்பின் சட்டம். பாவத்திற்கும் மன்னிக்கும் நம்பிக்கைக்கும் இடையே ஊசல் போல அதிர்வுறும் சுயநலமும் சிற்றின்பமும் நிலையான பின்னடைவை ஏற்படுத்தும். நமது தார்மீக முன்னேற்றம் மெதுவாக இருக்கும். கிறிஸ்துவின் கோரிக்கையை உணர்ந்து மனிதர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். இது நீரில் மூழ்கும் மனிதர்களாக இருந்தாலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தீவிர முயற்சிகளை மேற்கொள்வதற்கு காரணமாகிறது. கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற அன்பின் மூலம் இந்த முயற்சிகள் வெற்றியுடன் முடிசூட்டப்படுகின்றன. உங்கள் சொந்த இரட்சிப்பை செய்யுங்கள் என்பது வாழ்க்கை மற்றும் அன்பின் கோரிக்கை. ஏனென்றால் இந்த முடிவுக்கு கடவுள் உங்களுடன் வேலை செய்கிறார். நான் வரும் வரை ஆக்கிரமித்துக் கொள், உங்கள் வெகுமதிக்காக காத்திருங்கள். மேலும் நன்றாக செய்வதில் சோர்வடைய வேண்டாம். உங்கள் முயற்சிகள் பயமுறுத்தும் முரண்பாடுகளால் சூழப்பட்டிருந்தால், நீங்கள் தற்போது எந்த வெகுமதியையும் பெறவில்லை என்றால் தவறுக்கு திரும்பிச் செல்லாதீர்கள் அல்லது பந்தயத்தில் சோம்பேறியாக மாறாதீர்கள். போரின் புகை வெளியேறும் போது நீங்கள் செய்த நன்மைகளை நீங்கள் பகுத்தறிந்து உங்கள் தகுதிக்கேற்ப பெறுவீர்கள். சோதனையிலிருந்து நம்மை விடுவிக்க அன்பு அவசரப்படுவதில்லை. ஏனென்றால் அன்பு என்பது நாம் சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவோம். அழியாமை, எல்லையில்லா சுதந்திரம் மற்றும் பாவமற்ற உணர்வு ஆகியவற்றில் நாம் மகிழ்ச்சியடையும் பிழையிலிருந்து இறுதி விடுதலையானது. மலர்களின் பாதைகள் வழியாகவோ அல்லது ஒருவரின் நம்பிக்கையை மற்றவரின் மோசமான முயற்சியில் ஈடுபடுத்துவதன் மூலமாகவோ அடைய முடியாது. கோபம் நீதியானது அல்லது தெய்வீகம் மனித துன்பத்தால் அமைதியடைகிறது என்று நம்புகிறவன் கடவுளை புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவின் சிலுவையில் அறையப்படுவதை, அதை கேட்கும் மற்றும் மன்னிக்க தயாராக இருக்கும் அனைத்து பாவிகளுக்கும் ஒரு தயாராக மன்னிப்பு வழங்குவதாக அறிவார்ந்த இறையியல் கருதுகிறதா? ஆவிகள் பூமிக்கு திரும்ப முடியும் என்பதற்கான சான்றாக இயேசுவின் மரணத்திற்கு பிறகு பொருள் இயேசுவை விளக்குவதற்கு மட்டுமே ஆன்மீகவாதம் தேவைப்படுகிறதா? அப்படியானால் நாம் இருவரிடமிருந்தும் வேறுபட வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டதன் பலன், அது மனித குலத்தின் மீது காட்டிய நடைமுறை பாசத்திலும் நன்மையிலும் இருந்தது. உண்மை மனிதர்களிடையே வாழ்ந்தது. ஆனால் அது கல்லறையின் மீது தங்கள் மாஸ்டர் வெற்றி பெற உதவியது என்று அவர்கள் பார்க்கும் வரை அவருடைய சொந்த சீடர்கள் அத்தகைய நிகழ்வு சாத்தியம் என்று ஒப்புக்கொள்ள முடியவில்லை. பாவம் மற்றும் நோயின் மீது தனது கட்டுப்பாட்டை வெளிப்படுத்திய போதிலும் பெரிய போதகர் மற்றவர்களுக்கு தங்கள் சொந்த பக்திக்கு தேவையான சான்றுகளை வழங்குவதிலிருந்து எந்த வகையிலும் விடுவிக்கவில்லை. அவர்களின் வழிகாட்டுதலுக்காக அவர் உழைத்தார். அவர் செய்ததைப் போலவே அவர்கள் இந்த சக்தியை நிரூபிக்கவும் அதன் தெய்வீக கொள்கையை புரிந்து கொள்ளவும் ஆசிரியர் மீது உள்ள மறைமுக நம்பிக்கை மற்றும் அவர் மீது நாம் செலுத்தக்கூடிய அனைத்து உணர்ச்சி பூர்வமான அன்பும் மட்டுமே நம்மை ஒருபோதும் அவரை பின்பற்றுபவர்களாக ஆக்காது. நாமும் சென்று அவ்வாறே செய்ய வேண்டும். இல்லையெனில் நமது எஜமானர் உழைத்து நமக்கு அளித்த பெரும் ஆசீர்வாதங்களை நாம் மேம்படுத்துவதில்லை. கிறிஸ்துவின் தெய்வீகம் இயேசுவின் மனுஷீகத்தில் வெளிப்பட்டது. மனந்திரும்புதல் மற்றும் துன்பம் ஆகியவற்றின் ஒவ்வொரு வேதனையும், சீர்திருத்தத்திற்கான ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு நல்ல எண்ணமும் செயலும், பாவத்திற்கான இயேசுவின் பரிகாரத்தை புரிந்து கொள்வதற்கும் அதன் செயல்திறனுக்கு உதவுவதற்கும் நமக்கு உதவும். ஆனால் பாவி தொடர்ந்து ஜெபித்து மனந்திரும்பி பாவம் செய்து வருந்தினால் பாவநிவிர்த்தியில் அவருக்கு சிறிதளவு பங்கு உண்டு. கடவுளுடன் ஒரே நேரத்தில் அவருக்கு நடைமுறை மனந்திரும்புதல் இல்லை. இது இதயத்தை சீர்திருத்துகிறது மற்றும் மனிதனுக்கு உதவுகிறது. ஞானத்தின் சித்தத்தை செய். நமது குருவின் போதனைகள் மற்றும் நடைமுறைகளின் தெய்வீக கோட்பாட்டை குறைந்தபட்சம் ஒரு பகுதியாவது நிரூபிக்க முடியாதவர்களுக்கு கடவுளில் பங்கு இல்லை. அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் கடவுள் நல்லவராக இருந்தாலும் எந்த பாதுகாப்பையும் நாம் உணர வேண்டியதில்லை. ஆன்மாவை கட்டுப்படுத்த அனுமதிக்கும் வகையில் பொருள் உணர்வின் பிழைகளை நாம் போதுமான அளவு வெற்றி பெற்றிருந்தால் பாவத்தை வெறுத்து ஒவ்வொரு முகமூடியின் கீழும் அதை கண்டிப்போம். இந்த வழியில் மட்டுமே நாம் நம் எதிரிகளை ஆசீர்வதிக்க முடியும். இருப்பினும் அவர்கள் நம் வார்த்தைகளை அவ்வளவு அர்த்தப்படுத்துவதில்லை. நாம் நம்மை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் இயேசு கற்பித்த வழியில் நாம் இரட்சிப்பை செய்ய வேண்டும். சாந்தம் மற்றும் வலிமையுடன் அவர் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவித்தார். அண்டை வீட்டாரை தன் சுயமாக நேசிப்பது தெய்வீக கருத்து. ஆனால் இந்த யோசனையை உடல் புலன்கள் மூலம் பார்க்கவோ உணரவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. ஆவியில் பணக்காரர்கள் ஒரே பெரிய சகோதரத்துவத்தில் ஏழைகளுக்கு உதவுகிறார்கள். அனைவருக்கும் ஒரே கொள்கை அல்லது தந்தை தன் சகோதரனுடைய தேவையை கண்டு பிறனுடைய நன்மைக்கு தன் சொந்தத்தை தேடுகிறவன் பாக்கியவான். உங்கள் அன்றாட நடையிலும் உரையாடலிலும் சத்தியம் பிழையை முறியடிக்கிறது என்றால் நீங்கள் இறுதியாகச் சொல்லலாம், நான் ஒரு நல்ல சண்டை போட்டேன், நான் நம்பிக்கையை காப்பாற்றினேன், ஏனென்றால் நீங்கள் ஒரு சிறந்த மனிதர். இது உண்மை மற்றும் அன்புடன் ஒரே நேரத்தில் நமது பங்கை கொண்டுள்ளது. கிறிஸ்துவர் தொடர்ந்து உழைப்பு மற்றும் பிரார்த்தனை இல்லை, ஏனெனில் மற்றொரு நன்மை துன்பம் மற்றும் வெற்றி. அவர்கள் அவரது நல்லிணக்கம் மற்றும் வெகுமதி அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்து ஞானம் மற்றும் அன்பு நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்ற பல சுய தியாகங்கள் தேவைப்படலாம். ஒரு தியாகம் எவ்வளவு பெரியது என்றாலும் பாவத்தின் கடனை அடைப்பதற்கு போதாது. பாவநிவர்த்திக்கு பாவியின் பங்கில் நிலையான சுய தீக்குளிப்பு தேவைப்படுகிறது. கடவுளின் கோபம் அவருடைய அன்பு மகன் மீது வெளிப்பட வேண்டும் என்பது தெய்வீக இயற்கைக்கு மாறானது. அத்தகைய கோட்பாடு மனிதனால் உருவாக்கப்பட்டதாகும். பிராயச்சித்தம் என்பது இறையியலில் ஒரு கடினமான பிரச்சனை. ஆனால் அதன் அறிவியல் விளக்கம் என்னவென்றால், துன்பம் என்பது பாவ உணர்வின் பிழையாகும். இது உண்மை அழிக்கிறது. இறுதியில் பாவமும் துன்பமும் நித்திய அன்பின் காலடியில் விழும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.